Hallelujah. Oh, hallelujah. Alleluia, 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 alleluia. Valiyum unmayum vaalvum naane, en valiyai endri எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 7-9 முடிய. நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசனத்தில் இணைந்து இந்த நாளினுடைய நிறைவை காண விரும்புகிற பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் அந்த நாளினுடைய நிறைவை காண்பார்கள், அந்த நாளினுடைய மகிழ்ச்சியை காண்பார்கள், அந்த நாளினுடைய வெற்றியை காண்பார்கள். இதை வேணும் அப்படின்னா, இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எங்கேயும் புஸ்தகத்தில் படித்தெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அதை கடந்து சென்று தான், அதை அனுபவித்து தான் உணர முடியும். ஆகவே நீங்கள் இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வர உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் ஆண்டவருடைய பேராலே. இன்றைய முதல் வாசகம் வந்து நமக்கு சொல்லுது, எல்லாமே வீணிலும் வீணு அப்படி இப்படின்னு சொல்லுது சபை உரையாளருடைய புத்தகம். அதனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எல்லாமே வீணாக இருக்கும் போது என்னத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதனால் ஓரமாக உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையை வந்து மிகவும் எளிதாக அல்லது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நிலை, எதை பற்றியும் இவன் அக்கறை இல்லாத ஒரு நிலைக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி போகிறது கடவுளுடைய திட்டம் அல்ல. இந்த பைபிள் சொல்கிற விஷயங்களும் அப்படி அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எதற்காக அவர் வீண் அப்படிங்கிறார்னா, மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர், ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறுதலைமுறை தோன்றுகின்றது. இப்படியாக அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம இன்னும் ஆழமாக சிந்திக்க அழைக்கிறது. அப்படின்னா வீணான ஒன்றுக்காக நீ உழைத்து எதை தேடுவதற்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிற, எந்த காரியத்திற்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை சிந்திக்க ஆண்டவர் நம்மை மீண்டும் மீண்டுமாக அழைக்கிறார். இன்றைக்கு சபை உரையாளர் நூல்களும் நம்மை அதை நோக்கி அழைத்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் நம்ம பார்க்குற போது, ஏரோது அப்படிங்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு, அவர் அரசன், அவன் திருமுழுக்கு யோவானை கொன்றவர். அந்த மனுஷன் என்ன செய்கிறான், இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் என்று வேதத்தில் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிறேன். இயேசுவை காண வாய்ப்பு தேடினான். இன்றைக்கி நீ இயேசுவை தேடுகிறாயா? இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்குது. அவர் தேடினார், நீ தேடுகிறாயா? இப்போ அந்த மனுஷன் எதற்கு தேடினான்? இயேசுவை காணணும், இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி இயேசுவை காண ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவருடைய தேடலுக்கு பின்னாடி இருந்த ஆசை, ஆவல், அவருடைய விருப்பம் எல்லாம் நமக்கு இந்த நற்செய்தியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் திருமுழுக்கு யோவானுடைய விஷயத்தில் கூட நீதியாக செயல்படவில்லை. கடவுளுக்கு முன்பாக அந்த மனுஷன் பயந்த ஒரு மனிதனாக செயல்பட்டு, இப்போ இயேசுவினுடைய கேஸ்லேயும் அவர் என்ன செய்கிறாரு, பயந்து போய் தான் கேட்குறாரு, இயேசுவை காணணும், பார்க்கணும், ஒருவேளை அந்த ஆள் தான் இந்த ஆளா அப்படிங்கிற ஒரு காரியத்தில் அவர் தேடுறார். சரி, அப்போ அவன் தேடுவதனுடைய உள்நோக்கம் என்பது ஒரு பெருமையான விஷயமாக இல்லைங்கிறது நமக்கு புரிகிறது. இன்றைக்கி நம்ம தேடணும், நாம் இயேசுவை தேடுகிறோமா? இந்த உலகம் பார்த்திங்கன்னாக்க வேதம் சொல்கிறது எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு சிலருடைய கருத்து உண்டு. எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். ஒரு ஃபிலாசபர் சொல்வார், யூ கெனாட் ஸ்டெப் இன் டு த சேம் வாட்டர் ட்வைஸ் அப்படின்வார். ஒரே தண்ணியில் நீ ரெண்டு தடவை குதிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தண்ணி நீ குதிச்சிட்டின்னா அடுத்த தண்ணி அது போயிடும், அடுத்த தண்ணி வந்துடும். அப்போது எவ்ரி திங் இஸ் நியூ இன் திஸ் வேர்ல்டு அப்படின்வார். எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்வார். ஆனால் எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்கிற கருத்தியல்களும் உண்டு. எல்லாம் அப்படி தான் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கி நற்செய்தியில் முதல் வாசகத்தில் பார்க்குறோம். ஆண்டவருடைய அந்த சபை உரையாளருடைய வார்த்தைகள் நல்ல ஒரு ஞானத்தோடு கூடிய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கிறது, எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கு திரும்புகிறது. சூரியனை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க, சூரியன் தோன்றுகிறது, மறைகிறது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகிறது. எவ்ரி திங் இஸ் ஆஸ் இட் இஸ், எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இது உள்ள நீ எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற, தேடுற 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 எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறியே, அந்த தேடல் என்பது சரியானதா அப்படிங்கிறத நமக்கு கேள்வி கேட்குறது. அதனால தான் வீணிலும் வீண், எல்லாமே வீணாக இருக்குது. நீ எதையோ உன்னை தேடிக்கிட்டு அது சரின்னு நினைத்து கொண்டு இருக்கிற, நீ தேடுவது சரியான விஷயம்தானா? இன்றைக்கி நம்ம ஆள் யார் ஏறோது தேடுறார், இயேசுவை காணணும் அப்படின்னு இயேசுவை தேடுறார். ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நாங்களும் இயேசுவை தேடுறோம், நீங்களும் இயேசுவை தேடுறீங்க. இந்த கேள்வி நமக்கு போ, நீ இயேசுவை தேடுகிறாயா? இந்த ஏறோது தேடி இருக்கிறான். பைபிளில் பாருங்கள். அப்போ இந்த உலகம் மாறாத ஒரு நிலையில் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது. எவரி அப்போ எதுவுமே மாறலை அப்படிங்கிறது ஒரு கருத்தியலை இன்றைக்கி சபை உரையால் எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நான் என்னத்தை பார்க்குறேன் பாருங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அறிஞர் பற்றி நமக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, த வேர்ல்டு ஆஸ் வி ஹாவ் கிரியேட்டட் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அவர் திங்கிங். இந்த உலகத்தை நம்ம எப்படி உருவாக்கி இருக்கிறோமோ த ப்ராசஸ் ஆஃப் அவர் திங்கிங், அதன்படி தான் இந்த உலகம் உருவாகி இருக்குது. இந்த உலகத்தை நாம் எப்படி உருவாக்கணும்னு நினைச்சோமோ அப்படி தான் உலகம் உருவாகி இருக்குது. இ கெனாட் பி சேஞ்சு வித்தவுட் சேஞ்சிங் அவர் திங்கிங். உலகம் எல்லாம் அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம நினைச்சபடி தான் அந்த உலகத்தை நாம் உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாரு, இட் கெனாட் பி சேஞ்சு வித்தவுட் சேஞ்சிங் அவர் திங்கிங். நம்முடைய எண்ணங்களை மாற்றாமல் நீ உலகத்தை மாற்ற முடியாது அப்படின்ட்டார். ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். நாம் மாறாமல், நம்ம எண்ணங்கள் மாறாமல் எப்படி சமூகத்தில் எல்லாம் மாறும், மாற முடியாது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் மாறணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜார்ஜ் பெர்னாட்ஷாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், தோஸ் ஹூ கெனாட் சேஞ்ச் தயர் மைண்ட்ஸ் கெனாட் சேஞ்ச் எனி திங். யார் ஒருத்தர் அவருடைய எண்ணங்களை மாற்ற முடியாதோ அவங்களால் எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுடைய எண்ணங்கள்லாம் எதில் இருக்குதுன்னா, நம்முடைய மாற்றத்தில் தான் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத உணர்த்துகிறாங்க. மகாத்மா காந்தி, நம்ம வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் சொல்லிட்டு உள்நாட்டில் தலைவர்களை சொல்லலைன்னா நல்லா இருக்காது. பி த சேஞ்ச் தட் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்டு. அழகாக சொல்லியிருக்கிறாரு நம்ம காந்தியடிகளார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பி த சேஞ்ச்னா நீயே மாற்றமாக இரு. That you wish to see in the world. உலகத்தில் நீ என்னத்தை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாற்றமாய் நீ மாறு அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் தான் முடிவு செய்யணும். இப்போ இந்த நாளில் பாருங்கள், இந்த மனுஷன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். எதுக்கு ஆசைப்பட்டான் தெரியல. அவனுக்கு பயமா, இல்லை அவனுக்கு ஒரு இவர் தான் அவரான்னு பார்க்கணுமா அந்த ஆர்வமா, இல்லை சும்மா ஒரு நான் இந்த ஆளை பற்றியெல்லாம் நிறைய கேள்விப்படுறேனே அதனால் அந்த மனுஷனை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு, இல்லை இயேசுவை கூப்பிட்டு தலையை திருப்பி வெட்டிப்பிடலான்னு தேடினாரா அந்த ஆள் தெரியாது. அப்போ பாருங்கள், அந்த மனுஷனும் இயேசுவை தேடினான், ஆண்டவரை தேடினான். இன்றைக்கி நாம் தேடுகிறோமா? நம்ம நற்செய்தியிலெல்லாம் பார்க்குறோம் நிறைய பேர் இயேசுவை தேடி வந்தாங்க. அவங்களெல்லாம் பாருங்கள், மாற்கன செய்தி 5:6 அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. யார் இயேசுவை 5:6 பார்க்குறோம், யார் இயேசுவை தேடி ஓடி வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறபோது, கெரசனேர் பகுதியில் பேய் பிடித்த ஒருத்தர் நலமாகிற பகுதியில் தான் இது வருது. 6:20 சொல்லுது, அவர் என்ன செய்கிறாரு, அவர் இரவு பகலாக எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார், தம்மையே கற்களால் தாக்கி காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இப்போ தெரிஞ்சிருச்சா யார் இயேசுவை தேடி ஓடி வந்ததுன்னு, பேய் பிடித்த ஒருத்தர். பாருங்கள், அதே போல் 9:15 நம்ம ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா தீ ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுவன் நலமாகக்கூடிய நிகழ்ச்சியில் 15:20 சொல்லுது, மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடன் மிகவும் வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதுகிறே, தீ ஆவி பிடித்து பேச்சிலிருந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அப்போ பாருங்கள், யார் வந்து இயேசுவை தேடி ஓடி வந்தாங்கன்னா, இந்த தீ ஆவி பிடிச்சிருந்த ஒரு மகனை வைத்திருந்த கூட்டத்தினர், அவங்க அப்பா, அவங்க உறவுகள், இவங்கெல்லாம் தான் என்ன செய்கிறாங்க, இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி ஓடி வராங்க. பேய் பிடிச்சவன் இயேசுவை நோக்கி ஓடி வரான், பேய் பிடிச்சவனை வச்சிருந்த கூட்டத்தினர் ஓடி வராங்க. பாருங்கள், லூக்கா நற்செய்தியில் 5:12 பார்க்குறோம், இயேசு ஒரு ஊரில் இருந்த பொழுது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் இருந்தார். அவர் இயேசுவை கண்டு, பார்த்தீங்களா, இயேசுவை பார்த்து அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் உமது நோயை, எனது நோயை உங்களால் குணமாக்க முடியும்னு கேட்ட மனுஷன், அவர் இயேசுவை காண்கிறார், கண்டு. அப்போ இயேசுவை காண ஓடி வரார். லூக்கா 8:28 பார்க்குறோம், இயேசுவை கண்டதும் கத்தி கொண்டு அவர் முன் விழுந்து, அதே மாதிரி ஒரு பேய்படுத்த ஒரு மகன் இப்படிவாக வந்ததை லூக்கா நற்செய்தியாளரும் பதிவு செய்கிறார். இதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுவை கண்ட நிகழ்ச்சி, இயேசுவை காண்பது என்பது யாரெல்லாம் காண்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்க, பேய் பிடித்தவர்களும் தீய ஆவியினுடைய தாக்குதல் இருக்கிறவங்க, பாவிகள், தொழுநோயாளர்கள், இவங்கெல்லாம் இயேசுவை கண்டோனியும் வந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், மற்றவர்கள் எல்லாம் இயேசுவை கண்டவுடன் ஓடி வந்தார்களா? மற்றவர்கள் இயேசுவை கண்டவுடன் ஓடி வந்தார்களா? இப்போ நல்லா இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ பெருசாக ஓடி வரலை. சீடர்களை பார்ப்போமே, சீடர்கள் எல்லாம் நல்லா இருந்தவங்க, அவங்கெல்லாம் நல்ல மனுஷங்க, நல்ல அறிவு தெளிவோடு இருந்தவங்க, அவங்கெல்லாம் இயேசுவை பார்த்தோன்னே அவங்க ஓடி வரலை. இயேசு போய் அவங்களெல்லாம் கூப்பிடுறார், மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள வா, என் பின்னாடி வா, என் பின்னாடி வான்னு கூப்பிடுறார். அப்போ இயேசு தான் தேடி போகிற பிள்ளைகள், இயேசுவை தேடி வந்தவர்கள் அப்படின்னு ரெண்டு கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தேடலில் எவர் ஒருவர் மாற்றத்திற்கு உட்பட வேண்டியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இயேசுவை தேடினார்கள், இயேசுவாலே ஒரு மாற்றத்தை கண்டார்கள், இயேசுவாலே விடுதலையை கண்டாங்க, இயேசுவாலே ஒரு நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, இப்படி இயேசுவாலே விடுதலையை கண்டவங்க ஒரு கூட்டம், இயேசு காண விரும்பிய கூட்டம் இன்னொரு கூட்டம். அப்போ இயேசு யாரையெல்லாம் கண்டாரோ அவர்களும் என்ன செய்தாங்க, மனம் மாறுறாங்க, இயேசுவின் பின்னாலே திருத்தூதர்களாக மாறுறாங்க. அப்போ இயேசுவை நாம் தேடுறது ஒரு புறம், இயேசு நம்மை தேடுவது இன்னொரு புறம். ஆகவே தான் இந்த நாட்களில் நம்ம யோசித்து பார்க்கணும், நாம் இயேசுவை தேடுகிறோமா, யார் யாரோ இயேசுவை தேடி இருக்கிறாங்க. இப்போ இயேசுவை தேடுவதனுடைய அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுகிறது. இப்போ எல்லோரும் கடவுளை தேடுறோம், நம்ம கடவுளை தேடுறதுனுடைய அந்த ஆழம், எதற்காக கடவுளை நம்ம தேடுறோம், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அதில் ஒரு நமக்கு தேடலுக்கான ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ அந்த காரணம் எதற்காக, ஏரோதுவை போல ஒரு காரணம் இருக்கிறதா, பேய் பிடிச்ச ஒருத்தர் ஓடி வந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவன் சொல்கிறான் நீ அப்படி அப்படின்னு இயேசுவை புகழ்றதா, அப்போ இயேசுவை எதற்காக அவர்கள் தேடி ஓடி வந்தார்கள், எங்களை விட்டு ஓடிப்போ, எங்களை வதைக்க வராதுன்னு சொல்கிறதுக்காக. பாருங்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் இயேசுவை அவரவர் காண விரும்பிய விதத்தில் அவங்க தேடி போகிறாங்க. இப்போ இன்றைக்கி நாமளும் இயேசுவை தேடிக்கிட்டே இருக்கிறோம், எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தோடு. எதிர்பார்ப்பினால் நிறைய இழப்புகள் வரும். வேர் தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் தெர் இஸ் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்போடு நம்ம இப்படி தான் எனக்கு கிடைக்கணும்னு போகிற போது அங்கே எதிர்பார்ப்பினுடைய விளைவு பல நேரத்தில் கவலையும் வேதனையுமாய் நமக்கு மாறுகிறது. பாருங்கள், பல பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். திருப்பாடல் 39:7 சொல்லுது, என் தலைவரே நான் இப்போதே எதை எதிர்பார்க்கட்டும், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 119:123 திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு, நீர் தரும் விடுதலையையும் உமது நீதியான வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போயின. இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய இழப்பினுடைய இந்த யதார்த்த இந்த எதிர்பார்ப்பினுடைய இழப்பின் வார்த்தைகளை இந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். எதிர்பார்த்தோம், கடவுள் இப்படி செய்வார்னு செய்யலை அப்படின்னு சொல்லி கண்கள் பூத்து போயின. இன்றைக்கி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்கிறது. நம்ம அந்த எதிர்பார்ப்பினால் என்ன செய்கிறோம், இழந்து போகிறோம். நம்மளுடைய அந்த நம்பிக்கையை, நம்மளுடைய எதிர்நோக்க, நம்மளுடைய சுகத்தை எல்லாத்தையுமே இந்த எதிர்நோக்கினால், நம்மளுடைய எதிர்பார்ப்பினுடைய காரியத்தினால் இழந்து போகிறோம். ஆகவே தான் எசையா 5:2 கூட பார்க்குறோம் பாருங்க, அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைத்தெடுத்தார், நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார், அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார், திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார், நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார், மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. கடவுள் கூட மனிதரிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து காத்துட்டே இருந்தார், ஆனால் காத்திருந்தது போல் அது நடக்கலை. எல்லாவற்றையும் செய்தார் பாருங்க, அதற்கான தயாரிப்புகள் எல்லாம் செய்தாயிற்று, ஆனால் கடைசியில் கிடைத்த ஒரு காரியம் வித்தியாசமானது. ஆக இதெல்லாம் நம்ம பார்க்குற போது இயேசுவை பார்க்கணும்னு நம்ம ஆலயத்திற்கு போயிட்டா எல்லாம் நடந்துருமா? இயேசுவை பார்க்கணும்னு ஓடி வந்த பிள்ளைகள் உண்மையாக இயேசுவை பார்த்த பொழுது அவங்க என்ன செய்தாங்க, மாற்றம் அடைஞ்சாங்க. இயேசுவை பார்க்கணும்னு ஒரு விதமான அதாவது வித்தியாசமான ஒரு எண்ணத்தில் காத்திருந்த மனிதர்கள் அந்த காத்திருப்பிலேயே கடந்து போனாங்க. இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்னு ஓடி வந்தவங்க பார்த்து அதனுடைய விளைவை தங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டாங்க. இன்றைக்கி நமக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நம்ம இயேசுவை தேடி ஓடுகிறோம், இயேசுவை தேடி அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அது உண்மையான தேடலா, அல்லது ஏரோதுவை போல் ஒரு ஆவல், அது ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். அவரை பற்றி நிறைய கேள்விப்படுகிறோமே, ஸோ நம்ம அவர் யாருன்னு பார்ப்போம். இதுதானா மாற்றத்திற்கான தேடலாக அது இல்லாத போது வெறும் எதிர்பார்ப்போடு எனக்கு இயேசு வந்துட்டார்னா இதெல்லாம் செஞ்சிருவார், அப்போ எதிர்பார்ப்பு அது நடக்காது. சில வேளைகளில் கடவுளுடைய திட்டம் வேறொன்றாக இருக்கிற போது நாம் நினைக்கிற காரியம் நடக்காது. அப்போ கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை அறிய முடியாத நிலையில் தேடிக்கிட்டே இருக்கிறது. இறுதி வரைக்கும் கடவுள் எதை நமக்கு ஏற்றுக்கொள்ள சொல்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, தெரிகிட்டே இருப்பாங்க. அந்த தேடல் தான் அவங்களுக்கு இறுதி வரைக்கும் இருக்கும். அப்போ கடவுள் இன்றைக்கு நம்மகிட்ட கேட்குறாரு, உன்னுடைய தேடல் இந்த உலகத்தில் நீ மாற்ற விரும்புகிற காரியம் எது? நம்மை நாம் மாற்ற விரும்புகிறோமா? நம்முடைய எண்ணங்களை மாற்ற விரும்புகிறோமா? இது எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு சிறப்பு பணி, ஆகவே நான் இதை ஏற்றுக்கொள்வேன், இது என் வாழ்க்கை முறை, இதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மகிட்ட இருக்குதா? அதுதான் நம்ம இயேசுவை தேடுவதற்கான, இயேசுவை பார்க்க முயற்சிப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. இயேசு தந்தையை வந்து அன்பு செய்தார். தந்தை என்ன சொன்னார், நீ இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளணும், இதுதான் உனக்கான அழைப்பு. அதுக்காக தான் இயேசு சாமி இறங்கி வந்தார். அதை இறுதி வரை அவர் என்ன செய்தார், அந்த எதிர்பார்ப்பு எதையும் அதை தாண்டி வைக்கலை. கெத்செமனி தோட்டத்தில் எதிர்பார்க்கிறாரு, தந்தையே உமக்கு சித்தமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகன்று போகட்டும், எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனாலும் என் சித்தத்தின்படி அன்று உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பினுடைய இழப்பை அவர் என்ன செய்யலை, இழப்புக்கான வழியை விடலை. அந்த எதிர்பார்ப்பை சொன்னவர், மனித இயல்பில் சொன்னவர் மீண்டுமாக எப்படி போயிட்டாருன்னா, தந்தையினுடைய திட்டம் நிறைவேறணும், என்னுடைய எதிர்பார்ப்பு அல்ல. இப்போ எதிர்பார்க்கிறது தவறு அல்ல, ஆனால் எதிர்பார்த்து கொண்டே இருந்து எந்த மாற்றத்திற்கும் நம்மை உட்படுத்தாமல் நின்று கொண்டிருப்பது கடவுளுக்கு விருப்பமான காரியம் அல்ல. இப்போ கடவுளை காண விரும்புகிறவர்கள் தாங்களும் மாற வேண்டும் என்கிற உணர்வோடு தங்களை மாற்றத்திற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும். அதுதான் இந்த பெரிய தலைவர்களுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. மகாத்மா காந்திஜி சொல்கிறாரு, பி த சேஞ்ச் தட் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் எந்த மாற்றத்தை நீ உருவாக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாற்றத்தின் அடையாளமாய் நீ இரு. அதைத்தான் பெர்னாட்ஸா சொல்கிறார், தோஸ் ஹூ கெனாட் சேஞ்ச் தேர் மைண்ட்ஸ் கெனாட் சேஞ்ச் எனி திங். இன்றைக்கி குடும்பம் நல்லா ஆகணும்னு எல்லோரும் விரும்புகிறோம், ஆனால் குடும்பத்துக்குள்ளே எல்லாம் நல்லா நடக்கணும். அப்போ என்ன மாறணும்? நான் மாறணும், நான் இயேசுவாக மாறணும், என்னுடைய பேச்சு இயேசுவாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான காரியத்தினுடைய அழுத்தத்தை கொடுப்பதிலிருந்து பெற்றோர்கள் என்ன செய்யணும்? வெளியில் வந்து அந்த குழந்தைகளுக்கு உண்மையாக எது தேவை என்பதை அறிந்து செயல்படணும். அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அது எங்கே கிடைக்கும்? கடவுள்கிட்ட தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்கிற பெரியவர்கள் இயேசுவை காணணும் உண்மையாக. அப்போ உண்மையாக இயேசுவை காணணும்னா எப்படி காண முடியும்? சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இயேசுவே வாடினா வந்துடுவாரா? இல்லை. உண்டியலில் 50 ரூபா காசு போட்டுட்டு இயேசு வாடினா வந்துடுவாரா? இல்லை. இயேசுவை போல சிலுவையை சுமக்கணும். எவர் ஒருவர் என் சிலுவையை ஏற்றுக்கொண்டு என் பின்னாடி வருகிறாரோ அவரே என் சீடர், அவர்தான் நான் விரும்புகிற பிள்ளை. ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ யார் ஒருவர் ஆண்டவருடைய திட்டத்தின்படி செயல்படுகிறாரோ அவருக்கு இயேசு என்ன செய்வார்? தன் முகத்தை காட்டுவார். சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இயேசு முகத்தை காட்டுவாரா? வீட்டில் நம்ம நிறைய படங்கள் வச்சுக்கலாம், இயேசுவோடைய முகம் இது அது இதுன்னு நிறைய படம் சிறுவம் எல்லாம் வச்சுக்கலாம், ஆனால் இயேசு முகம் தெரியுமா? தெரியாது. எப்போ நாம் இயேசுவின் முகமாக மாறுகிறோமோ அப்போ இயேசு தன் முகத்தை காட்டுவார். நீ காண விரும்புகிற இயேசுவின் முகம் இதுதான்ப்பா, நீ செய்கிறது சரிதான் அந்த பார். அப்போ இரக்கத்தை அவர் காட்டுவார். அப்போ நீ தொட்ட காரியங்கள் துளங்கும், வெற்றியாகும். ஒரே ஒரு முறை சவுலாக இருந்த பவுலுக்கு, சவுலாக இருந்த அந்த மனுஷனுக்கு இயேசு தன் முகத்தை காட்டலை, தன் ஒளியை தான் காட்டினார். அதுக்கப்புறம் பவுலடியார் அவர் மாறின உடனேயும் அவர் இயேசுவின் முகமாய் மாறி இயேசு என்ன செய்தாரோ அதை செய்து கொண்டே ஓடினார். அதனால தான் தேவப்பிள்ளைகளே, நாம் சீடர்கள் பல நேரத்தில் எதிர்பார்த்து கிடைக்காத வேதனையெல்லாம் கடந்து போனாங்க. கடைசியில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? உணர்ந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையே மாறிச்சு. யூதாசு பார்த்திங்களா, இயேசுகிட்டத்திலேருந்து எதிர்பார்த்த மனுஷன், இதுதான் நடக்கணும்னு, அது நடக்கலைன்னும் போது இயேசுவை பார்த்து மாற விரும்பலை, இயேசுவை மாற்ற விரும்பினார். இவர் ஓடி போய் இயேசுவை பிடிச்சி தள்ளி விடுறார், முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறார். என்ன நடந்தது? எல்லாமே குழம்பி போயிட்டு கடைசியில் அவன் மாற்றத்திற்கு உட்பட்ட பொழுது உண்மையான மாற்றத்திற்கு அவன் தன்னை அழைச்சிட்டு போகலை, அவன் போய் தூக்கிலிட்டு செத்து போனான். ராயப்பரும் அதே போல் எதிர்பார்த்தார். ராயப்பர் பேதுரு பாருங்கள், மாற்கு 14:30 இயேசு அவர்கிட்ட சொல்கிறாரு, இன்று இரவில் சேவல் இருமுறை கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதளிப்பாய் என உனக்கு சொல்கிறேன். இதெல்லாம் இயேசு வெளிப்படுத்தினார். உன்னுடைய பலவீனம் என்னன்றது நீ தெரிஞ்சுக்கோ. அப்போ இயேசு அவர் உண்மையாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, உணர்ந்தாங்க, ஆனால் தங்களை உணர முடியாத நிலையில் இருந்தாங்க. மாற்றத்திற்கு தங்களை உட்படுத்த முடியல. தங்களிடத்தில் இருந்த பய உணர்வு, தங்களிடத்தில் இருந்த சுயநலத்தினுடைய உணர்வுகள் எல்லாம் அவங்கள பிடிச்சு வச்சுருந்துச்சு. அப்போ எதிர்பார்ப்பு, இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரியான மகிமை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த எதிர்பார்ப்பினால் இழப்பு வந்துச்சு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க இயேசுவை இழக்க வேண்டிய நேரம் வந்தப்போ கூட ராயப்பர் என்ன செய்கிறாரு? பேதுரு, மறுதளிப்பேன்னு சொல்லியிருந்தோம், அவர் மறுதளிக்கிறாரு. இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. பாருங்கள், இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட மீண்டும் போய் விழுந்தார், அங்கே மாற்றத்திற்கு உட்பட்டார். இயேசுவை போல் நான் தாண்டா மாறணும்னு நினைச்சு அவர் சொல்லிக் கொண்டார். இயேசு இனிமேல் இல்லை, இயேசு சொல்லிட்டு போனார், என் மாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, நான் அவராய் மாறியிருக்கணும். அவர் எல்லாவற்றையும் அதை தான் கேட்டார். இயேசு, நீ என் ஆடுகளை மெய், என்னை அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை மெய், நீ என்னை அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை மெய். பார்த்தீங்களா? அப்போ அன்பு செய்கிற பிள்ளைகள் இயேசுவின் முகமாய் மாறி இயேசு செய்கிற பணிகளை செய்யணும். அப்படி செய்கிற பிள்ளைகள் இயேசுவை காண்பார்கள். எப்படின்னா, மற்றவர்கள் அவர்கள் முகத்தில் இயேசுவை காண்கிற பொழுது அவர்கள் இதயத்தில் கண்டிப்பாக இயேசுவை காண்பார்கள். யூதாசு காண முடியல, பேதுரு கண்டு கொண்டார். பாவம் எல்லாமே ஒன்று தான், இவர் செய்த பாவம் அவர் செய்த பாவம் எல்லாமே ஒன்று தான். ஆகவே தான் என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகளை உள்ளத்தில் வைத்து கொண்டு இந்த ஏரோது மனுஷனைப் போல நாமும் இயேசுவை எப்படியாவது பார்த்துடலாம், பார்த்துட்டா இவ்வளோ வாங்கலாம், பார்த்துட்டா அவர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் எடுத்துருவார் அப்படின்னு நம்ம என்ன செய்துட்ருக்குறோம், பில்டிங் கேசில் ஆன் த ஏர்ன்னு சொல்லுவாங்க, வானத்தில் கோட்டை கட்டி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. லிவ் த ரியாலிட்டி. இந்த உலகத்தில் நீ எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு வாழணுங்கிறது திட்டமிடப்பட்டிருக்கிறது, அதை நீ ஆண்டவருக்காக ஏற்று வாழ நீ முன் வருகிறாயா? ஆகவே இந்த நாளில் நீங்கள் சிந்திச்சு பாருங்க, நீங்கள் எந்த இயேசுவை காண விரும்புகிறீங்க? இயேசுவுக்காக நீங்கள் மாறி வாழ்ந்து அந்த முகத்தை இயேசுவுக்கு காட்ட விரும்புகிறீங்களா? அல்லது இயேசு வந்தால் நான் சும்மா பார்த்து பேசுவேன், எனக்கு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு நம்ம அதுலேயும் ஒரு சுயநலத்தை வைத்து இயேசுவை தேடி கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய தேடல் மாற்றமுள்ளதாக மாறுகிற போது அது ஆசீர்வாதமானதாக ஆண்டவருடைய பார்வையில் விளங்கும். அப்பொழுது இறைவன் அவருடைய திருமுக தரிசனத்தை உங்களுக்கும் கொடுத்து உங்களை விண்ணக பேரின்பத்தில் இணைத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.